தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
எல்லா இயேசுவே எனக்கெல்லா இயேசுவே, எல்லா இயேசுவே எனக்கெல்லா இயேசுவே, தந்தை தாயினம் ஜனம் பந்துளோட்டி நேகிர தந்தொட சகல யோக சம்புரண பாக்கியம், தந்தொட சகல யோக சம்புரண பாக்கியம், எல்லாம் இயேசுவே ஜன எல்லாம் இயேசுவே. கவலையில்லாரூதலும் கங்குளில் என் ஜோதி, கவலையில்லாரூதலும் கங்குளில் என் ஜோதி, கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தம், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தம், எல்லாம் இயேசுவே என எல்லாம் இயேசுவே. பிதாவுமன் போக்கினில் வரத்தினி, போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினி, ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், எல்லாம் இயேசுவே என எல்லாம் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆசியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆசியும் சம்பாத்தியம், பிணை அணியும் மீட்பருமன் பிரிய மத்தியஸ்தனும், பிணை அணியும் மீட்பருமன் பிரிய மத்தியஸ்தனும், எல்லாம் இயேசுவே என எல்லாம் இயேசுவே.
Thank you.
அப்பமும் மாவலும் என் காவல், ஞான கீதமும் சதுரம் நாட்டமும் கொண்டாட்டமும், ஞான கீதமும் சதுரம் நாட்டமும் கொண்டாட்டமும், எல்லாம் இயேசுவே என எல்லாம் இயேசுவே.
எங்களுக்கு மிகவும் அருமையான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் அடுத்த 11 நிகழ்ச்சிகளிலே அப்போஸ்தலனாய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரோமாபுரியின் சிறைச்சாலையில் இருந்த காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடிதங்களுள் இந்த கடிதமும் ஒன்று. அந்நாட்களிலே பவுல் எழுதிய நிருபங்கள் எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், அது மட்டுமல்ல பிலமோனுக்கு தனிப்பட்ட வகையிலே அவர் எழுதிய கடிதமும் ஒன்று. கிறிஸ்துவுக்கு பின் 62 ஆண்டிலே யாரும் கவனிக்காவண்ணமாக 4 செய்தியாளர்கள் விலையேறு பெற்ற இந்த 4 கடிதங்களையும் எடுத்துக்கொண்டு ரோமாபுரியை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். தீகிக்கு எபேசு சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை சுமந்து கொண்டு எபேசு பட்டணம் சென்றார். அவர்தான் அந்த திருச்சபையிலே தலைவராக போதகராக இருந்தவர். எப்பாப்ரோதீத்து பிலிப்பி திருச்சபையிலே போதகராக இருந்தபடினாலே அவர் பிலிப்பி திருச்சபைக்கான கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். எப்பாப்பிரா கொலோசை திருச்சபைக்கான கடிதத்தை சுமந்து கொண்டு கொலோசை பட்டணத்திற்கு சென்றார். அவரே கொலோசு திருச்சபையின் தலைவராய் இருந்தவர். பிலமோன் கடிதப்பட்ட கடிதத்தை ஒனேசிமுவே சுமந்து கொண்டு சென்றார். பிலமோன் எஜமானர், அவனை விட்டு ஓடிப்போன ஒனேசிமு இப்பொழுது மீண்டும் தனது எஜமானிடத்திற்கு திரும்ப செல்கிறார். ஏன்? அவர் இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த 4 கடிதங்களும் திருச்சபையின் வெவ்வேறு பகுதிகளை சுட்டிக்காட்டும் நிருபங்களாயிருக்கின்றன. நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் குறித்து இந்த நிருபங்கள் பேசுகின்றன. எபேசியர் நிருபம் விசுவாசிகளின் கூட்டமான கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையை குறித்து பேசுகிறது. கிறிஸ்துவே அதன் தலையாயிருக்கிறார். கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் தலையாகிய கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. சரீரம் இரண்டாவதுதான், கிறிஸ்துவே முதன்மையானவர். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையத்திலே கிறிஸ்து இருக்கிறார். கொலோசியர் நிருபம் கிறிஸ்துவின் முழுமையை முக்கியத்துவப்படுத்துகிறது. பிலிப்பியர் நிருபம் உலகத்தில் நடமாடும் திருச்சபையை காட்டுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைதான் பிலிப்பியர் நிருபத்தின் கருப்பொருள். கிறிஸ்துவை மையமாக கொண்ட சுற்றி உள்ள வட்டத்தை இது குறிக்கிறது. பிலிப்பியர் நிருபம் நமக்காக அடிமையான இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்துகிறது. பிலமோன் நிருபமானது செயல் வடிவத்திலே கிறிஸ்தவத்தை காட்டுகிறது. நடைமுறையான வாழ்க்கையிலே கிறிஸ்தவம் எப்படி மன்னிப்பு கொடுக்கிறது, எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த 4 நிருபங்களும் ஒன்று சேரும்பொழுது மகத்துவமான கிறிஸ்தவ சித்தாந்தங்களை வெளிப்படுத்துகிறது. லவோதிகேயா பட்டணம் இருந்த பகுதியிலேதான் இந்த கொலோசை பட்டணமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பகுதி பாழடைந்ததாய் இருக்கிறது. பிலமோனின் வீட்டிலேதான் கொலோசு பட்டணத்தின் சபை கூடியிருக்கிறது. அங்கே எந்த கிறிஸ்தவ தேவாலயமும் எழுப்பப்பட்டதாக தெரியவில்லை. அங்கே நாகரிகமான மக்கள் அதிக ஜனத்தொகையிலே இருந்த காலம் உண்டு. அதுவே கிழக்கத்திய நாட்டிற்கு வாசலாயும் இருந்தது. பிரிகியா நாட்டின் வாசல் என்று அது அழைக்கப்பட்டது. அங்கேதான் கிழக்கும் மேற்கும் ஒன்றை ஒன்று சந்திப்பதாய் இருந்தது. இங்கேதான் ரோம சாம்ராஜ்யம் கிழக்கத்திய நாடுகளையும் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கொண்டுவர முயற்சித்தது. லவோதிகேயா, பிலதெல்பியா, சருதை, தியத்திரா, பெருகமு போல கொலோசி பட்டணமும் சுற்றி மதில் எழுப்பப்பட்ட பட்டணமாய் இருந்தது. கிழக்கத்திய பகுதிகளிலே இருந்து இதை கைப்பற்ற வருபவர்களை தடுத்து நிறுத்தும் மதில்களாக இவை இருந்தன. ஆனால் அப்போஸ்தலன் பவுலுடைய காலத்திலே இந்த ஆபத்து ஓரளவு நீங்கியதாயிருந்தது. ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யம் இந்த பகுதிகளையெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டிருந்தது. அதேவேளையிலே மக்கள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்குள்ளும் தவறான வழிபாடுகளுக்குள்ளும் கடந்து சென்று விட்டார்கள். எனவே அக்கால ஒழுக்கக்கேடான நிலைமைக்கும் நாகரிகத்திற்கும் கொலோசே பெயர் பெற்றதாயிருந்தது. நம்முடைய கரங்களிலே இருக்கிற வேத வசனங்களின்படி அப்போஸ்தலன் பவுல் கொலோசே பட்டணத்திற்கு சென்றதில்லை. ஏனென்றால் பவுல் பிலிப்பி தேசத்தின் வாசல் வழியாக அந்த பகுதிக்குள்ளே வரவில்லை. சருதை பக்கத்து வழியாக கொலோசேக்கு வடபுறமாக உள்ளே வந்தார். எபேசுவிற்கு செல்லும் அந்த பாதையிலே அவர் கடந்து சென்றார். எனவே கொலோசே பட்டணத்திற்குள்ளே அவர் செல்லவில்லை. அப்போஸ்தலன் பவுல் கொலோசே பட்டணத்திற்கு செல்லவே இல்லை என்றாலும் அவர்தான் அந்த திருச்சபையை ஸ்தாபித்தவர். எப்பாப்பரா அந்த திருச்சபையின் தலைவராய் இருந்தார். அவரே நேரடியாக கொலோசே பட்டணத்திலே திருச்சபையை ஸ்தாபித்தவர் என்றும் நாம் கூறலாம். கொலோசே பட்டணத்து திருச்சபையை ஸ்தாபித்த எப்பாப்பரா ரோமாபுரியிலேயும் திருச்சபையை ஸ்தாபித்தவர் என்று கூறலாம். ஆரம்ப காலங்களிலே கொலோசேயில் இருந்த எப்பாப்பரா பின்னர் ரோமாபுரிக்கு கடந்து சென்று விட்டார். லவோதிக்கியா பட்டணத்திற்கு அப்போஸ்தலன் பவுல் சென்றிருக்கக்கூடும். அங்கே இருந்து விசுவாசிகள் கொலோசே பட்டணத்திற்கு கடந்து சென்றிருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலனின் ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விசுவாசிகள் கொலோசே பட்டணத்திலே வந்து குடியேறியிருக்கலாம். இவ்வாறாக கொலோசே திருச்சபை ஆரம்பமானது. கொலோசே பட்டணம் எபேசு பட்டணத்திலிருந்து சுமார் 100 மைல்களுக்கு கிழக்கே இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் எபேசு பட்டணத்திலே 3 ஆண்டுகள் தங்கியிருந்து ஊழியம் செய்தார். 2 ஆண்டுகள் திறனு என்பவனுடைய வித்யாசாலையிலே வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அந்நாட்களிலே நாகரிகத்தின் உச்சகட்டம் அங்கே இருந்தது. ரோம கலாச்சாரம் அங்கே மையம் கொண்டிருந்தது. இந்நாட்களிலே துருக்கி என்று அழைக்கப்படும் பகுதியிலேதான் கிரேக்க கலாச்சாரம் நிறைந்திருந்தது. அதைத்தான் சின்ன ஆசியா என்றும் அழைக்கிறோம். இந்த பகுதியிலேதான் அப்போஸ்தலன் பவுல் தனது உடன் ஊழியர்களோடு அதிகமான பணியை நிறைவேற்றினார். யோவான் மார்க்கு, பர்னபா, சீலா, தீமோத்தேயு இவர்களும் இந்த பகுதியிலே பணி செய்திருக்கிறார்கள். பின்னான காலங்களிலே அப்போஸ்தலன் யோவான் எபேசு திருச்சபையின் போதகராய் இருந்திருக்கிறார். சின்ன ஆசியா கலாச்சாரத்தின் மையமாய் இருந்திருக்கிறது. இதேவேளையிலே துன்மார்க்கமான காரியங்களுக்கும் மாய வழிபாடுகளுக்கும் ரகசிய சமயங்கள் என்று சொல்லப்பட்ட சமயங்களுக்கும் புகலிடமாய் இருந்தது. மட்டுமல்ல, திருச்சபைக்கு எதிரான முதலாவது வேத புரட்டு உருவானது. இந்த கூட்டத்தினர் தங்களுக்கு விசேஷித்த ஆத்தும அறிவு பெற்றிருப்பதாக கூறினார்கள். அவர்கள் ஆவிக்குரிய காரியங்கள் தங்களுக்குத்தான் தெரியும், அப்போஸ்தலர்களை விட தாங்கள் சிறந்தவர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். அப்போஸ்தலன் பவுல் கொலோசியர் 1:28 இப்படிப்பட்டவர்களை குறித்து ஒரு எச்சரிப்பின் குரல் எழுப்புகிறார். வாசிக்கிறேன், கொலோசியர் 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு வேத புரட்டிலும் பரிபூரணம் இல்லை, கிறிஸ்துவில் மட்டுமே பரிபூரணம் உண்டு. சகல ஞானத்தையும் அவரிலேயே கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய விளக்கம். இரண்டாவதாக, இந்த விசேஷித்த ஆவிக்குரிய அறிவு பெற்றிருப்பதாக கூறுகிறவர்கள் தேவன் இந்த உலகத்தை படைக்கவில்லை, தேவன் சிருஷ்டித்த ஒன்று மற்றொரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணியது, இவ்வாறு தொடர்ந்து உண்டு பண்ணப்பட்ட ஒன்றுதான் இந்த பூமி என்றும் கூறுகிறார்கள். இந்த வரிசையிலே வந்த ஒருவர்தான் இயேசு கிறிஸ்து என்றும் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தை குறித்தும் கொலோசியர் 1:15-19 2:18 பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவதாக, ஆவிக்குரிய விசேஷித்த அறிவை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிற கூட்டத்தினர் இச்சையை அகற்றி உடலை வருத்தி அஞ்ஞான வழியை அகற்றி மெஞ்ஞான வழியிலே நடக்கும் ஆன்ம ஞானிகள் என்று தங்களை கூறிக்கொண்டார்கள். இதை குறித்தும் பவுல் கொலோசியர் 2:16-23 மற்றும் 3:5-9 எச்சரிப்பு கொடுக்கிறார். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், கிறிஸ்தவம் ஒரு சடங்காச்சாரமாக போய்விடாதபடி மக்களை காப்பதற்காக எழுதப்பட்டது என்று கூறலாம். அந்நாட்களிலே கிறிஸ்தவத்தை வெறும் தத்துவமாக்கும் கொள்கைகளும் எழுந்தன. எனவே கிறிஸ்தவம் வெறும் சடங்காச்சாரமான வாழ்க்கைக்குள்ளே மனிதனை வழிநடத்தும் வாய்ப்புகள் அநேகம் இருந்தன. மட்டுமல்லாமல், தத்துவ கொள்கையைப் போல ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு நேராய் மனிதனை வழிநடத்தக்கூடியதாகவும் அந்நாட்களிலே இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுதும் நானே ஜீவ தண்ணீர் என்றார். நானே ஜீவனுக்குரிய பனிக்கட்டி என்று சொல்லவில்லை, நானே ஜீவனை கொடுக்கும் நீராவி என்றும் சொல்லவில்லை. அவர் தன்னை ஜீவ தண்ணீர் என்று சொல்லியிருக்கிறார். தண்ணீர் வாழ்க்கைக்கு ஏற்றதாக பயன்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அது உறைந்ததாகவும் இல்லை, கொதித்துக் கொண்டிருப்பதாகவும் இல்லை. ஜீவ தண்ணீர் என்றால் பொருள் என? கொலோசியர் 1:27 சொல்லும்பொழுது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா காலகட்டங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவோடு கூட எதையாவது கூட்டுவதோ அல்லது அவரின் முழுமையிலிருந்து எதையாவது குறைப்பதோ நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. பழங்கால இப்படிப்பட்ட வேத புரட்டுகள்தான் இக்கால வேத புரட்டுகளாயும் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து. இதைத்தான் இந்த நிருபத்திலே பவுல் மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். கொலோசியர் 2:9 சொல்லும்பொழுது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. வில்லியம் சாண்டே என்ற தேவனுடைய மனிதர் எழுதும்பொழுது, இந்த எஃபிஷியன் எபிசில் த சர்ச் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்ட் அண்ட் த தாட் பாசஸ் அப்வர்ட் டு கிரைஸ்ட் அஸ் த ஹெட் ஆப் த சர்ச். இந்த கொலோசியன் எபிசில் கிரைஸ்ட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்ட் அண்ட் த தாட் பாசஸ் டவுன்வர்ட் டு த சர்ச் அஸ் த பாடி ஆப் கிரைஸ்ட் என்று எழுதியிருக்கிறார். அதாவது எபேசியர் எழுதிய நிருபத்திலே திருச்சபையே மையப்பொருள் என்றும் மேலே இருக்கும் கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவர் என்று குறிப்பிட்ட பவுல், கொலோசியர் திருச்சபைக்கு எழுதும்பொழுது கிறிஸ்துவே பிரதானமானவர் என்றும் அவரிலிருந்து அவர் சரீரமாகிய திருச்சபையை நோக்கி எண்ணங்கள் கடந்து செல்கிறதாயும் எழுதியிருக்கிறார். கொலோசே திருச்சபைக்கு எழுதிய கடிதத்திலே முக்கியமான சத்தியம் என்னவென்றால், எல்லாம் இயேசுவே, அவரே எனக்கு தேவை, அவரே எனக்கு எல்லாம் என்று எழுதுகிறார். இதைத்தான் பக்தன் பாடும்பொழுது, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே என்று பாடியிருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்னும் கர்த்தருடைய ஊழியர் சொல்லும்பொழுது, உங்களுடைய ஒன்றுமில்லாமையை பாருங்கள், மனத்தாழ்மையாய் இருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரே உங்கள் பிரதிநிதியாயிருக்கிறார், அவரை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள், நீங்கள் அவரில் இருப்பதை சிந்தித்து பார்க்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் அநேக வேதனையிலிருந்து அது உங்களை காக்கும். தேவன் கிறிஸ்துவிலே நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனவே நமக்கு எல்லாம் இயேசுவே என்று கூறுகிறார். 80 வயதிற்கும் மேற்பட்ட ஒரு அருமையான தாய் எழுதிய கடிதத்திலே அவர்கள் சொன்ன ஒரு உன்னதமான சத்தியம் என்ன தெரியுமா? நான் இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்வேனோ எனக்கு தெரியாது, ஆனால் என் நம்பிக்கையை பூரணமாய் கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிறேன், அவருடைய அன்பு நிறைந்த மன்னிப்பை வைத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை தவிர ஓய்வாக சாய்ந்து கொள்ள வேறு எந்த ஒரு இடமும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவிலே சார்ந்து கொண்டவர்களாயிருப்பீர்கள் என்றால் எந்த ஒரு சடங்காச்சாரத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை, எந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தையும் சுற்றி சுற்றி நீங்கள் வரவேண்டியதில்லை, திரும்ப திரும்ப நீங்கள் செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியமும் இல்லை. கர்த்தரை தவிர வேறு யாரையும் நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டியதும் இல்லை. எனவே பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்கிறோம் என்று கூறும் மக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அதிலே எந்த பயனும் இல்லை. அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஊழியத்தை துவங்கிய காலத்திலே அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து முயற்சித்திருக்கிறார்கள். போதகர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே திருச்சபையில் உள்ள ஒரு வயதான பெரியவர் வந்து அவரிடத்திலே பேசும்பொழுது, அருமையான ஊழியக்காரரே, நீங்கள் நீங்களாயிருங்கள், மற்றொருவராக நீங்கள் இருக்க முயற்சிக்க வேண்டாம் என்று கூறினாராம். உடனே அந்த போதகர், அதை புரிந்து கொண்டேன் என்றும் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர் விரும்பி அவர் போற்றி புகழ்ந்த அறிவு பெருத்த மனிதர்களைப் போல் அவர் பேச எண்ணினார், ஆனால் அதிலே எந்த பயனும் இல்லை என்பதை அந்த ஒரு விசுவாசி மூலமாய் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறார். ஊழியத்திலே புதிதாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எப்படி இருக்கும்படியாய் அழைத்திருக்கிறாரோ அப்படி நீங்கள் வாழுங்கள், அப்படி நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், மற்றும் ஒருவரை போல நடிக்க முற்பட வேண்டாம். நாம் நாமாக இருப்பதுதான் சிறந்தது. நாம் ஏறி இருக்கும் உயரமான குதிரையிலிருந்து நாம் கீழே இறங்குவோமாக. ஆண்டவராய் இயேசுவும் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பராகத்தான் இருந்தாரே ஒழிய ஒட்டக செவிங்கிகளை மேய்க்கிறவராக இல்லை. கொலோசியர் நிருபம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய முழுமையாக நமக்கு காண்பிக்கிறது. மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பூரணமாக ஊற்றப்பட்டதாயிருக்கிறது. இன்றும் நறுமணம் வீசும் தைல குப்பிகள் உடைக்கப்பட வேண்டும். இந்த உலகம் சில காரியங்களை கண்களினாலே பார்க்க வேண்டியது மட்டுமல்ல, சில காரியங்களை முகர்ந்து பார்க்க வேண்டியதாயும் இருக்கிறது. பல வகைகளிலே உலகம் மாசடைவது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பல காரியங்களை கவனிக்கும் பொழுது மிகவும் நாற்றமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான வாசனை வீசுகிறவர்களாக விசுவாசிகளும் திருச்சபையும் வாழ எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளிலே பல செய்திகளிலே கவனிக்கிற காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரும் காரியங்களாக இல்லை. இதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் இல்லையா? தீமையான காரியங்களை குறித்தும் பாவமான காரியங்களை குறித்துமே வேதனையான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட உலகத்திலே வாழுகிற நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாகவும் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாகவும் ஆறுதலை கொடுக்கிறவர்களாயும் அன்பையும் அரவணைப்பையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாயும் காணப்படும்படியாக நம்மிலே இயேசு வாழ்கிறார். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து முழுமையாக வாழ அனுமதி அளிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை அந்த குடும்பத்திற்கும் அந்த சமுதாயத்திற்கும் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்களுக்கும் நறுமணம் வீசுகிற ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? திட்டவட்டமாக, ஆம், என்னுடைய வாழ்க்கை அநேகரை மகிழ்வுற செய்கிறது, அநேகரை ஆறுதல் படுத்துகிறது என்பதை அறிந்தவர்களாயிருப்போம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இல்லை. நான் ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவனாயிருக்கிறேன். ஞாயிறு மட்டும் ஆராதனைக்கு சென்றுவிட்டு வாரத்தின் நாட்களிலே இயேசு என்னிலே ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றால் அதை குறித்து நான் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கொலோசேயருக்கு பவுல் எழுதிய நிருபத்தை கற்றுக்கொள்ளும் நாட்களிலே நம்மிலே கிறிஸ்து ஜீவிப்பதை உலகம் காணத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசும் ஒரு வாழ்க்கையாக மாற, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நாம் மாற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, தவறான ஆவிக்குரிய கொள்கைகளின் மத்தியிலே வாழ்ந்த கொலோசு சபைக்கு அப்போஸ்தலனாய் பவுல் எழுதிய சத்தியங்கள் இன்றும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனளிக்கப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் நாங்கள் எப்பக்கம் திரும்பினாலும் துர்நாற்றத்தையே கவனிக்கிறோம், துன்மார்க்கத்தையே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நற்கந்தங்களாக, மனம் வீசுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, ஆறுதலை அளிக்கிறவர்களாக, உம்மிலே எப்பொழுதும் இளைப்பாறியிருக்கிறவர்களாக, அநேகரை உம்மிலே இளைப்பாறச் செய்கிறவர்களாய் வாழ எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் தொடர்ந்து எங்களோடு பேசும். எங்களை நீர் விரும்புகிற பாத்திரங்களாக வனைந்து உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும். எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நீரே எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் பெற்றுவிடாதபடி அனுதினமும் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
என்ன என்ன ஆனந்தம் சொல்ல
நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியது.
பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை பார்வையற்றோர் பள்ளியில் இருக்கும் சகோதரி நட்சத்திரம் அவர்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7.